சந்திரிபோ மகான் தன்மூலத்வா தச்சுதேஜ்யா சர்வஜீவாத்ம தர்ப்பணம். ஜீவராசி பி, கோடிக்கணக்கான ஜீவராசிகளால் ஆகியிருந்த நிரப்பப்பட்டுள்ள அண்டகோஷ முழு பிரபஞ்சமும் அங்கிரிப ஒரு மரத்தைப் போல் மகான் மிக மிகப்பெரிய தத் மூலத்வார் இந்த மரத்தின் வேராக இருப்பதால் அச்சுதீஜ்யா பரமபுருஷரை வழிபடுவது சர்வே அனைத்தின் ஜீவ ஆத்ம ஜீவராசிகள் தர்ப்பணம் திருப்தியாகும். ஜீவராசிகளால் நிறைந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் பரமபுருஷராகிய அச்சுதரை அதாவது கிருஷ்ணரை வேறாக கொண்ட ஒரு மரத்தை கொண்டதாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிப்பதாலேயே ஒருவனால் அனைத்து ஜீவராசிகளையும் பூஜிக்க முடியும். பொருளுரை வாழ்வியலில் பகவான் பின்வருமாறு கூறுகிறார். அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜனே மாம் உதபாவ சமன்விதா. நானே ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறேன். அனைத்தும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இதை நன்கு அறிந்துள்ள அறிஞர்கள் எனது பக்த தொண்டில் ஈடுபட்டு இதே பூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். மக்கள் பிற ஜீவராசிகளுக்கு குறிப்பாக ஏழைகளுக்கு சேவை செய்வதில் அதிகம் நாட்டம் கொண்டுள்ளனர். ஆனால் இவ்வாறு உதவி செய்வதற்கு பல வழிமுறைகளை அவர்கள் கண்டுபிடித்த போதிலும் உண்மையில் ஆதரவற்ற ஜீவராசிகளை கொள்வதில் அவர்கள் நிபுணர்களாக உள்ளனர். இத்தகைய சேவைகளது கருணை வேதங்களில் பரிந்துரைக்கப்படவில்லை. முந்தைய ஸ்லோகம் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல் எப்படி ஒரு மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதால் அதன் கிளைகளும் இலைகளும் திருப்தி அடைகின்றனவோ அப்படியே அனைவருக்கும் வேறாக உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபடுவது அனைவரும் வழிபடுவதாவது என்று சிறந்த முனிவர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு கருத்து என்னவெனில், இப்பிரபஞ்சத்தின் மேலிருந்து கீழ்மட்ட வரையில் ஒவ்வொரு கிரகத்திலும் ஜீவராசி நிறைந்துள்ளனர். ஜீவராசி பேர் ஆகியன நவீன விஞ்ஞானிகளும் பேரளவையான பண்டிதர்களும் இக்கிரகத்தை தவிர வேறு எந்த கிரகத்திலும் ஜீவராசிகள் இல்லை என்று நினைக்கின்றனர். அண்மையில் அவர் சந்திரனுக்கு சென்றதாகவும் அங்கு எந்த ஜீவராசியும் காணவில்லை என்றும் கூறியுள்ளனர். ஆனால் ஸ்ரீமத் பாகவதமும் பிற வேத இலக்கியங்களும் முட்டாள்தனமான இக்கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா இடங்களிலும் ஜீவராசிகள் இருக்கின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல பல கோடிக்கணக்கான ஜீவராசிகள் உள்ளன. ஜீவராசி பி, சூரியன் ஒரு நெருப்பு குளமாக இருப்பினும் அதிலும் ஜீவராசிகள் வாழ்கின்றன. சூரியனில் உள்ள முக்கியமான ஜீவராசி விவஸ்வான் என்று அழைக்கப்படுகிறார். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம். எல்லா கிரகங்களும் அவற்றின் வெவ்வேறு உயிர்வாழ் நிலைகளுக்கேற்ப பல்வேறு வகையான ஜீவராசிகள் நிரப்பப்பட்டுள்ளன. இவ்வுலகம் மட்டுமே ஜீவராசிகள் நிரப்பப்பட்டுள்ளது, மற்றது காலியாக உள்ளது என்று கூறுவது முட்டாள்தனமாகும். உண்மை அறிவின் பற்றாக்குறையை இது காட்டுகிறது. ஜீவராசிகள் நிறைந்துள்ள பிரபஞ்சம் முழுவதும் பரமபுருஷராகிய அச்சுதரை வேறாக கொண்ட ஒரு மரத்தை கொண்டதாகும். எனவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பூஜிப்பதாலேயே ஒருவனால் அனைத்து ஜீவராசிகளையும் பூஜிக்க முடியும். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணம் சபுலேஷ் மதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத் தேசதாரிணே ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தில் சொல்ல கருத்து பல தட பிரபுபாத பல லெக்சர்ல பல இடத்துல ரெஃபர் பண்ணியிருக்காரு. அதாவது வேறுக்கு பாவம் ஸ்லோகத்தில் சொல்றோம், இன்னொரு ஸ்லோகம் பேருக்கு நீர் ஊற்றுற நாடி மரத்துக்கும் தண்டு இலை பூவு காய் எல்லாத்துக்கும் போய் சேருது. அதே மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்குற நாடி உடம்போட எல்லா அங்கங்களுக்கும் போய் சேருது. அதே மாதிரி பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செய்கிற நாடி எல்லா ஜீவராசிகளும் திருப்தி அடையுது. இதுதான் அந்த புரிய ஸ்லோகம். அன்னாடி புத்திசாலி வந்து தனித்தனியா சேவை செய்ய விரும்பல, பகவானுக்கு சேவை செய்யறாங்க. அகம் சர்வசிய பிரபோ மற்ற சர்வசம் பிரவர்த்ததே, அகம்னா நான், சர்வசிய பிரபோ என்கிட்டதான் எல்லாம் வந்திருக்கு, மற்ற சர்வம் பிரவர்த்தது எல்லாமே என்கிட்டதான் தோணுது. இரி மத்வா பஜனை, இது இதை புரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வந்து பஜனே மா என்ன வழிபடுறாங்க. கீதையில சொல்றார் சுருக்கமா அர்த்தம் என்னன்னா, கிருஷ்ணரை திருப்தி பண்ணா எல்லாரையும் திருப்தி பண்ண முடியும், கிருஷ்ணரை திருப்தி பண்ண முடியலன்னா யாரையும் திருப்தி பண்ண முடியாது. நடைமுறையில நம்ம பார்க்கலாம் எவ்வளவு விஷயங்கள் வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்த பிறகு சுலபமா உட்டாரோ உறவினரோ எல்லாரையும் திருப்தி பண்ண முடியும் கிருஷ்ண பக்தியில உள்ளவங்கள. ஆனா கிருஷ்ண பக்தியில இல்லாதவங்கள நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தாலும் சரி என்னென்ன வசதி கொடுத்தாலும் சரி யாரையும் திருப்தி பண்ண முடியாது. காரணம் வந்து பகவான் தான் எல்லாத்துக்கும் மூலம். எப்படி மூலமா இருக்காருன்னா அவர் தான் எல்லாரோட இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. அன்னாடி கிருஷ்ணரை திருப்தி பண்ணும்போது அந்த பரமாத்மா வந்து எல்லாரும் திருப்தி பண்றாரு, ஒவ்வொருத்தர் இதயத்திலும் இருக்கிற பரமாத்மா. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். சுருக்கமா வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா திருப்தி பண்ண முடியாது, ஆனா பகவானை திருப்தி பண்ணா போதும். அதே மாதிரி நம்ம பாகவதத்துல இன்னொரு சிலவும் வழிபாட்டிலையும் பூதர்சி பித்ருநாம் பூதர்சி பித்ருநாம் தேவர்சி பித்ருநாம் தேவர்சி பித்ருநாம் ராயம் சன்னி ராஜன் சர்வாத்மனாய் சரணம் சரணியம் கதவு முகுந்தம் பரிகிருத்திய கர்த்தம். தேவர்கள் ரிஷிகள் பித்திருக்கள் மூதாதையர் தேவசி பித்ருநாம் பூதா மொத்த உயிரினங்கள் எல்லாருமே சர்வாத்மனை சரணம் சரணியம் கதோ மூந்தம் பரித்த கர்த்தம். மூந்தன் பாதகமனங்கள்ல சரணடைஞ்ச ஒருத்தருக்கு வந்து உங்க யாருக்கும் கடமை இல்லைன்னு சொல்றாரு. காரணம் வந்து பகவானை திருப்தி பண்ணும்போது உங்க கடமையெல்லாம் தானா நிறைவேறுது. சாதாரணமா உலக வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏகப்பட்ட கடமை இருக்கு. இந்த உடம்பு கொடுத்த நாடி பெற்றோருக்கும் உற்றார் உறவினருக்கும் உண்டு. உணவு கொடுக்கற நாடி அந்த உணவு வர்றதுக்கு காரணமான அத்தனை பேருக்கும் கடன் பட்டிருக்கும். இந்த வெயிலும் நிழலும் கிடைக்கிற நாடி அதுக்கும் மரத்துக்கும் இதுக்கும் கடன் பட்டிருக்கும். தாவரங்களும் செடியும் இதுவும் கொடுக்குற உணவும் நீரும் நிலமும் எல்லாத்துக்கும் கடன் பட்டிருக்கோம். உற்றாருக்கும் உறவினருக்கும் நாய்க்கும் நரிக்கும் எல்லாமே வேற வேற வகையில் நமக்கு உதவி செய்யுது. ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் இந்த உடம்பெடுத்த ஒவ்வொரு ஜீவனும் கடன் பட்டிருக்கு. அப்படி கணக்கு பார்த்தோம்னா நம்ம நாடு எவ்வளவு பேருக்கு கடன் பட்டிருக்கோம்னு நம்ம நாடு சொல்லவே முடியாது. டைரக்டா இன்டைரக்டான்னு சொல்லுவாங்க, நேரடியா மறைமுகமா. நேரடியா நம்ம கடன் பட்டது நம்ம தாயா தந்தை சாப்பாடு போடுறாங்க இது பண்றாங்க, இல்லைன்னா முதலாளி சம்பளம் கொடுக்கறாரு, இல்லைன்னா ஒருத்தர் துணி நினைஞ்சு இந்த துணி கட்டியிருக்கோம்னா இதுக்கு துணிக்கு எத்தனையோ பேர் பாடுபட்டிருக்காங்க. ஒருத்தர் விவசாயம் பண்ணி அந்த ஏதாவது பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் ஃபேக்டரியில நெஞ்சாரு, இன்னொருத்தர் வித்தாரு வாங்கினாரு, அத்தனை பேர். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் இந்த உடம்ப மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ஆயிரக்கணக்கான பேரோட உதவி தேவைப்படுது, இல்லைன்னா அந்த உடம்பு நிற்காது. அதே மாதிரி சூரியனும் மலையும் இதுவும் அதது டைமுக்கு வந்தனாடி எல்லா தேவர்களுக்கும் கடன் பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நம்ம கடன் பட்டிருக்கோம். அந்த மாதிரி கடனை எல்லாம் தீர்க்கிறதுனா நம்ம நாடி முடியாது. அதனாடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பூதங்களுக்கும் பித்தர்களுக்கும் எல்லாம் தனித்தனியாக நம்ம கடன் தீர்க்க முடியாது. ஆனா சர்வாத்மனை சரணம் சரணியம் கதோ மூந்தம் பரிகரித்த கர்த்த கதோ மூந்தம் மூதனோட பாதகமனங்கள் சரணடைஞ்சு யாரு சேவை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அவங்களுக்கு இந்த கடமையெல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. காரணம் வந்து ஏன் பிரபுபாதா அடுத்த லைன்ல சொல்றாரு, இந்த மாதிரி பகவானுக்கு சேவை செய்யும் போது ஒருத்தனோட கடமைகள்லாம் தானா நிறைவேறியது. அது காரணத்தினாடிதான் புத்திசாலி வந்து ஆயிரக்கணக்கான வழிபாடுகள்லயோ ஆயிரக்கணக்கான குடும்ப பிரச்சனைகள்லயோ ஆயிரக்கணக்கான நாடு தேசம் மொழி இதுல எல்லாம் ஒருத்தரும் புத்திசாலி டைமை வீண் பண்றதில்லை, பகவானுக்கு சரணடைஞ்சு செய்யறான். அப்ப நம்ம நினைக்கலாம், என்ன சுத்தி உள்ளவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அதெல்லாம் என்ன செய்யும். கண்டிப்பா வந்து பகவான் பக்தரா ஒருத்தர் இருக்கு அந்த இடத்துல இருக்கும்போது பகவானுக்கு வந்து கண்டிப்பா அந்த மற்றவங்களுக்கு என்ன வழிமுறை செய்யணும்னு தெரியும். ரெண்டாவது, சில பேரோட கர்ம வினைகள் வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கிறனாடி நம்ம என்னதான் பாடுபட்டாலும் அவங்க கர்ம வினை நாடி திருப்பி அதே நிலைமைக்கு போயிடுவாங்க. இது கண்கூட பார்க்கலாம், குடும்பத்திலேயோ உற்றார் உறவினரையோ யாரையும் நம்ம பல வகையில உதவி செஞ்சு முயற்சி பண்ண பார்க்கலாம். ஆனா சமயத்துல வந்து அவங்களோட கர்ம வினை பயன்களோ இதோ அவங்க அனுபவிச்சு தீர்ற மட்டும் நம்ம என்ன உதவி செஞ்சாலும் அவங்க நாடி அதுல இருந்து மீள முடியாது. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் வந்து வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா. வாசுதேவம் சர்வமிதி, வாசுதேவன் தான் சர்வம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. சாதாரணமா உலக வாழ்க்கையில வந்து நம்ம வாசுதேவம் சர்வமிதினு வரமாட்டோம். எத்தனையோ டிபெண்டன்ஸ் எத்தனையோ இருந்து, ஆனா இந்த நிலைமை வரணும்னா இந்த ஸ்லோகத்துல சொல்ற மாதிரி ஒரு மரத்தை பரமபுருஷன் ஆச்சுதே வேற கொண்ட ஒரு மரத்தை போன்றதாகும். எது பிரபஞ்சம் முழுவதும் ஆனால் கிருஷ்ணரை பூஜிப்பதாலேயே ஒருவரால் அனைத்து ஜீவராசிகளையும் பூஜிக்கவே முடியும்னு சொல்றார். கிருஷ்ணன் திருப்தி ஆகும்போது சகல ஜீவராசிகளும் திருப்தி ஆகிறாங்க. கிருஷ்ணன் திருப்தி அடையலைன்னா எந்த ஜீவராசியும் திருப்தி ஆக மாட்டாங்க. அதான் மகாபாரதத்தில் சின்ன வரலாறு உண்டு, அந்த திரௌபதி வரலாறு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். துரியோதனத்து உங்க 12 வருஷம் வனவாசம் வந்தப்ப துர்வாச முனிவர் வந்து துரியோதன அபைக்கு வர்றாரு. அவர் நல்லபடியா கவனிச்சு திருப்தி பண்றான் துரியோதன. துர்வாச முனிவரை திருப்தி பண்றது ரொம்ப கஷ்டம், கோபக்காரர் வேற சத்து பட்டனு கோபம் வரும். அது திருப்தி பண்ணவனே சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வர வேணும்னு. ஆனா துரியோதன வந்து குதர்க்க பத்தி இருக்கிற நாடி அவனாடி உடனே நல்ல விஷயத்த கேட்க முடியல. அவன் வந்து எப்படி பாண்டவர் கஷ்டப்படணும்னு தான் நினைக்கிறான். அதனாடி வனவாசத்தில் இருக்கிற பாண்டவர் வந்து கஷ்டப்படணுன்ற நாடி துரியோதனை வந்து துர்வாச முனிவர்கிட்ட வந்து என்ன வரம் கேட்கிறான்னா, நீங்க வந்து அவங்க வந்து உணவு அளிக்க முடியாத சமயத்தில் காட்டுக்கு போய் அவங்களுக்கு சிரமம் கொடுக்கணுன்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறான். அப்ப வனவாசம் இருந்தப்ப ஒரு அக்ஷய பாத்திரம் வந்து திரௌபதி கிடைக்கும், அதுல வந்து எடுக்கெடுக்க உணவு குறையாது, அந்த மாதிரி அக்ஷய பாத்திரம். ஆனா அன்னைக்கு அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன, அன்னைக்கு திரௌபதி சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல ஒண்ணு இருக்காது, மறுநாள் தான் கிடைக்கும். இதெல்லாம் பக்காவா கணக்கு பண்ணி துர்வாசர் வந்து திரௌபதி சாப்பிட்டு முடிச்ச பிறகு அங்க போறார். இவர் தனியாகவும் போகல, அவருக்கு 60,000 சீடர், என்ன 50-60 60,000 சீடர், 1-2 60,000 பேர் போய் எங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு நாங்கள் குளிச்சுட்டு வரோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பஞ்சபாண்டவர்கள் வந்து ரொம்ப முழிக்கிறாங்க, எப்படி உணவு தயார் பண்ண என்னன்னே தெரியல. அவங்களுக்கு எப்பவுமே ஆபத்துனா உடனே கிருஷ்ணர் தான். உடனே திரௌபதி கிருஷ்ணரை ப்ரே பண்ண பஞ்சபாண்டவ கிருஷ்ணர் பண்ண அவர் வந்து நிற்கிறார். தச்சியெல்லாம் வந்தாங்க, ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு பசிக்குதுன்னு சொல்றாரு. சாப்பாடு உங்களுக்கு ஏற்கனவே குழப்பம், 60,000 பேர் அவங்களுக்கு எப்படி பண்ணுக்கல, இவரும் பசிக்குதுன்னு சொல்றாரு, என்ன செய்ய அப்படி. அப்ப வந்து ஏதாவது இருக்கிற இன்னைக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை இருக்கு ஏதாவது பாரு. அந்த பாத்திரத்தை எடுத்தவங்க இங்கேயோ ஒரு ஓரம் மாட்டின்னு ஒரு பருக்கி ஏதோ எடுத்து இது போதுன்னு டபக்குன்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சவொடனே இவர் ஒண்ணுமே நடக்காம இருக்காரு. அப்புறம் நம்ம முனிவர்கள்லாம் வந்திருக்கா சாப்பாடு போய் கூப்பிட்டு வா அப்படின்னு பீமனை அனுப்பி விடுறாரு. எல்லாம் ரெடியா இருக்கு கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லு, ஒண்ணுமே இல்லை ரெடியா இருக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா ஒரு பீமன் போய் அங்க கூப்பிட்டா அவங்க கிஞ்சுறாங்க, எல்லாரும் ஏப்பத்து மேலே ஏப்பமா விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு துளி கூட இங்க நாடி சாப்பிட முடியாது, எல்லா சீடரும் துர்வாசம் முனிவரும் ஃபுல்லா இருக்கு, தசம் துதிஷ்ட மகாராஜா மன்னிச்சுக்க சொல்லு, எங்க நாடி சாப்பிட முடியாது, ஏன்னா வந்துட்டு சாப்பிடலன்னா அதுவும் அவமரியாதை. ஆனாடி அப்படியே வராமலே போயிடுறாங்க. அதான் அர்த்தம் என்னன்னா, பகவான் சாப்பிட்டப்ப அந்த பிரபஞ்சமும் சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவர் திருப்தி அடைஞ்சவனே அவங்க பூரா திருப்தி அடைஞ்சிட்டாங்க. இது மாதிரி நம்பிக்கை வேணும். முன்னாடி பகவான் வந்து அவருக்கு பூஜையோ இது முன்னாடி நம்ம சாதாரணமா நம்ம டிவோட்டிஸ்ல நிறைய பேருக்கு வந்து இந்த ஸ்ட்ராங் ஃபெய்த் கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சா மற்றெல்லாம் தானா நடக்கும்ன்றதுல நம்பிக்கை இல்லை. நம்ம தான் செய்யணும், நம்ம தான். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம நின்னாதான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் வந்து சாங்ஷன் பண்ணும்போது நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதுக்கு ஈஸியா நடந்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம கடையில அடிக்கடி சில எல்லாரும் கடையை விட்டு 24 மணி நேரம் எந்திக்காம உட்காந்துருப்பாங்க. ஒரு கஸ்டமர் வந்துட்டு போயிட்டா என்ன செய்யறது, விட்டு போமே. ஆனா அதே சமயம் பகவான் காரணம் என்னன்னா, 1 மணி நேரம் உட்காந்துருந்தாலும் அதுல 10 கஸ்டமர் வந்து அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சு போகாதா? அதே சமயம் நீங்க உட்கார்ந்துருந்தாலும் கஸ்டமரே வராம போனனால இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அன்னாடி நமக்கு பகவான நம்பிக்கை இல்லைனாடி நம்ம ஜபம் மௌனமோ பாகவதமோ இதை கேட்க ரெடி இல்லாம. இதெல்லாம் நான் ஆரம்ப நாள பார்ப்பேன். இப்ப எப்படி இருந்தாலும் நான் அதிகம் பழக்கல. காலையில 6 மணிக்கு கஸ்டமர் தேடி போவாங்க. 6 மணி 5:30 எந்திரிச்சு ஒரு 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தள்ளி போய் கஸ்டமரை பார்த்து ஜாமான் கொடுத்துட்டு வரணும். அது என்ன சொல்றேன், அன்னாடி முக்கியமா வந்து பகவான் வந்து எல்லாத்துக்கும் மூலாதாரம். அகம் சர்வசிய பிரபவம் புரிஞ்சாச்சுன்னா எல்லாம் தான். இன்னொரு கருத்து பிரபுபாதா சொல்றது வந்து இதுல வந்து மற்ற ஜீவ உயிரினெல்லாம் ஜீவராசி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஜீவராசி பீர்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றது எல்லா பிரபஞ்சங்களையும் ஜீவராசி இருக்குன்னு. சூரியன் சந்திரன்ல எல்லாம் பிரபுபாதா எழுதினப்ப சூரியன்ல விவசாயம் இருக்கிறவ தான் முதல் உயிரினம். இப்ப வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி அவங்க வந்து விஞ்ஞானிகள் வந்து ஒரு பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 150-200 டிகிரி சென்டிகிரேட்ல கூட உயிர் வாழுது. அந்த மாதிரி 150-200 டிகிரி சென்டிகிரேட்ல கூட உயிர் வாழ்ற பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காங்க. அர்த்தம் என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி வெப்பத்துல எந்த ஜீவராசியும் உயிர் வாழாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா 150-200 டிகிரி வெப்பத்திலையும் உயிர் வாழக்கூடிய பாக்டீரியா வந்து இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட அர்த்தம் என்னன்னா, சூரியன்ல உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு தெரியாத நாடி நம்ம கிணத்து தவளையா சொல்லக்கூடாது. நம்ம வாழ முடியாத நாடி சூரியன்ல ஜீவராசி இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்ம தண்ணிக்குள்ள வாழ முடியாத நாடி தண்ணியில ஜீவராசி இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன? அதே மாதிரி இதுக்குதான் கணத்து தவளைன்னு பிற எனக்கு முடியாது யாருக்கும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் பிரபுபாதா அடுத்த கருத்தும் வலியுறுத்துறாரு. விஞ்ஞானிகள் தப்பா டைரக்ட் பண்றாங்க. எல்லா பிரபஞ்சங்கள்லயும் ஜீவராசி இருக்கு எல்லாத்துலயும். அந்த எல்லா ஜீவராசியுமே திருப்தி அடையும். நம்ம சொல்றது வந்து கிருஷ்ணரை திருப்தி பண்றது போது எல்லாரும் திருப்தினும் போது அனைத்து ஜீவராசியும் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து லோகங்களில் உள்ள ஜீவராசியும் திருப்தி அடையுதுன்னு சொல்றாரு. ஹரே இன்னைக்கு வராக அவதாரம். இன்னைக்கு வந்து வராக அவதாரம். வராக அவதாரம் வந்து பூமியை மீட்டு கொண்டு வந்தது. யார்ட்ட இருந்து ஹிரண்யாக்ஷன் இருந்து பூமியை மீட்டு கொண்டு வர்றது. அந்த அவதாரம் வராக அவதாரம். ஹிரண்யாக்ஷன் வதம் பண்ணி இன்னைக்கு வந்து வராக பெருமாள் வந்து அவரோட அவதாரத்தை நாடி பக்கம் இருந்துட்டான். இன்னைக்கு வராக அவதாரத்தில் வந்து சுருக்கமாக பார்ப்போம். ஓ பாவமற்ற உத்திரனை பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது பிரம்மதேவர் நினைத்தார், படைப்பு தொழில் நான் ஈடுபட்டிருந்த போது பூமியானது பிரளய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு கடலின் அடியில் சென்று விட்டது. படைப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கு நம்ம ஒன்றோடு செய்யக்கூடியது என்ன? பகவானே இதற்கு வழிகாட்டுதல் சிறந்தாலும் அவருக்கு தெரிவிப்போம் என்று நீனார். ஓ பாவமற்ற புத்திரனை பிரம்மதேவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று அவரது நாசி துவாரத்திலிருந்து ஒரு சிறிய பன்றி வடிவம் வெளியே வந்தது. அப்பன்றியின் பரிமாணம் ஒரு கட்டை வரலின் மேற்பகுதியினை காட்டிலும் மிகச் சிறியதாகும். ஓ பரதகுல தோன்றலே, பிரம்மதேவர் பகவானை பார்த்துக் கொண்டிருந்த போது அப்பன்றி ஆணை அடைந்து ஒரு பெரிய யானையினை போல் மிக பெரிய அற்புதமான உருவமாக மாறியது. வானில் பன்றியினை போல் தோன்றிய அற்புத உருவனை கண்ட பிரம்மதேவர் மகிழ்ச்சியின் தலைமைக்கு உட்பட்ட கீழுள்ள அந்தணர்கள், குமாரர்கள் மற்றும் மனு போன்றோர் தங்களுக்குள் பல்வேறு விதமாக விவாதிக்க தொடங்கினார். அசாதமான ஒரு உயிர் பன்றியாக பொய்த் தோற்றம் கொண்டு வந்துள்ளதோ? இது எனது நாசிந்து வெளியே வந்தது மிகவும் ஆச்சரியமானது. முதன் முதலில் இப்பன்றி கட்டைவரலின் நுனியாக தோன்றியது. கனப்பொழுதில் அது பெரிய பாறாங்கல் அளவிற்கு மாறிவிட்டது. எனது மனம் மிகவும் குழப்பமடைகிறது. இவர் முழுமுதற் கடவுள் விஷ்ணுவாக இருப்பாரோ? பிரம்மதேவர் இவ்வாறு தன் புதல்வர்களுடன் விவாதித்துக் கொண்டிருந்த போது முழுமுதற் கடவுளான விஷ்ணு ஒரு பெரிய மலை போல் சப்தித்தார் போல் ஒலி செய்தார். சர்வ வல்லமையுடைய முழுமுதற் கடவுள் பிரம்மதேவரை உயர்நிலை பெற்ற அந்தணர்களை புத்துணர்ச்சி பெறச் செய்யும் வண்ணம் தமது அசாதாரணமான பலத்த குரலில் கச்சித்தார். அவளி எல்லா திசைகளையும் எதிரொலித்தது. ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம் போன்றவற்றில் வாழும் மாமுனிவர்களும் மகான்களும் கருணிருந்த பகவான் வரகரின் மங்களம் நிறைந்த ஆறாவார ஒளியினை கேட்டு மூன்று வேதங்களில் இருந்த மங்களகரமான மந்திரங்களை ஓதினர். கஜேந்திரன் நம்ம யானையினை போல அவர் தமது சிறந்த பக்தர்களின் வேத மந்திர வழிபாட்டுக்கு பதில் கூறுவது போல் மீண்டும் கர்ஜனை செய்து நீரில் இறங்கினார். வேத மந்திரங்கள் துதிக்கும் பொருளாக இருப்பவர் பகவானே ஆவார். அதனால் தனது பக்தனின் பிரார்த்தனை தனக்கானவை என்பதை அவர் அங்கறிந்திருந்தார். பூமியை மீட்பதற்காக நீரில் புகுவதற்கு முன்னால் பகவான் வராகர் வானில் வாளை வேகமாக சுழற்றபடி பறந்தார். அவரது அறந்த ரோமங்கள் அலைவாய்ந்தன. அவரது பார்வை ஒளி வீசியது. மின்னின்ற தந்தங்களினாலும் காலடி குழம்புகளினாலும் அவர் வானில் உள்ள மேகங்களை சிதறடித்தார். தனிப்பட்ட முறையில் அவர் பரமேஸ்வர பகவான் விஷ்ணுவை ஆதலினால் அவர் உன்னதமானவர். ஆனால் அவர் பன்றி வடிவம் எடுத்திருந்ததனால் பூமியினை தனது மோப்பத்தினால் தேடினார். அவரது தந்தங்கள் இரண்டும் கூர்மையாகவும் அச்சந்தர் வகையிலும் வந்தன. அவரது பார்வை தன்னை பிரார்த்தித்துக் கொண்டிருந்த அந்தன பக்தர்கள் மேல் சென்றனர். அதன்பின் அவர் நீரினுள் புகுந்தார். மாமலையொன்று நீரினுள் விழுந்தார் போல் பகவான் வராக நீரினுள் புகுந்தவுடன் அவரது வேகத்தை தாங்க மாட்டாது கடல் இரண்டாக பிளந்தது. அப்போது பெரிய அலைக்கரங்கள் இரண்டு அக்கரங்களில் தோன்றி பகவான் பிரார்த்திப்பது போல் வேலியின் நாயகனை எங்களை இரண்டாக துண்டித்து விடாதீர், அன்புடன் என்னை காத்தருள்வீராக என்று கதறியது. பகவான் வராகர் அம்பு போல் கூர்மையாக இருந்த தனது காலடி குழம்புகளினால் அக்கடலை கிழித்து சென்று ஆலங்கனவே முடியாத அதன் ஆழத்தை சென்றடைந்தார். அடியில் உயிர்களின் உறைவிடமான பூமி அன்றுதான் படைக்கப்பட்டது போல் அப்படியே இருந்தது. அவர் அதனை தானே தூக்கினார். பகவான் வராகர் மிக எளிதாக பூமியினை தனது தந்தங்களினால் தூக்கி கொண்டு நீரிலிருந்து மேலே வந்தார். இவ்வாறு அவரது தோட்டம் ஒளிமிக்கதாக விளங்கியது. சுதர்சன சக்கரத்தினை போல் அவரது சினம் பொங்கி எழுந்தது. அவர் தன்னுடன் யுத்தத்திற்கு வந்த அசுரன் ரணியாட்சனை உடனே கொன்றார். சிங்கம் ஒன்று யானையினை கொன்றது போல் பகவான் வராகர் நீரினுள் வைத்து அவசரனை கொன்றார். அவரது நாவிலும் கன்னங்களிலும் இரத்தக்கரை படிந்திருந்தன. அவரது இக்கோளம் செம்மன் நிலத்தினை தோண்டிய யானை சிவந்து காணப்படுவது போல் காணப்பட்டது. ஒரு யானையினை போல் கம்பீரமாக விளையாடிய பகவான் தனது இரு வளைந்த தந்தங்களின் நுனியில் பூமி பந்தை நிறுத்தினார். அவரது உடல் வண்ணம் தமாள மரத்தினை போல் நீல நிறமாக தோன்றியிருந்து இவரே முழுமுதற் கடவுள் என்பதை நன்கறிந்து கொண்ட பிரம்மதேவர் உள்ளிட்ட தேவர்களை அவரை இருகரகொப்பி வேத மந்திரங்களால் துதித்தனர். ஜெய் ஸ்ரீ வராகதேவ பகவானுக்கு ஜெய், வராக அவதாரத்திற்கு ஜெய். தாய்கோர் பிரமணங்கள்.